முதல் கண்டுபிடிப்பு.
அப்பா உன்னை அழைத்து கொண்டு வரச் சொன்னார் என்று சொன்னான் பெஞ்சமின். சரி, போகலாம் என்று பெஞ்சமினை பின்தொடர்ந்தான் அலெக் என்கிற அலெக்சாண்டர் கிரஹம்பெல். பெஞ்சமினின் தந்தை ஹெட்மேன் அந்த ஊரில் ஒரு கோதுமை மில் வைத்திருந்தார். அவர்கள் வந்ததும் ஹெட்மேன் ஒரு பிடி கோதுமையை அள்ளி அவர்களிடம் கொடுத்தார். இந்த கோதுமையிலிருந்து உமியை பிரித்தெடுத்து கொடுத்தால் எனக்கு உதவியாக இருக்கும். அலெக் கையினால் சிரமப்பட்டு உமியை பிரிப்பதை விட அதற்கென்று ஒரு கருவியை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். உமி பிரிக்காத கோதுமையை தன்னுடைய வீட்டில் இருந்த நகம் சுருண்டும் பிரஷால் தேய்த்தான். உமி எளிதாக பிரிந்தது. மில்லுக்குச் சென்று பயன்படாமல் இருக்கும் கருவிகளை ஆராய்ந்தான். அதில் சுழல் கருவி ஒன்று இருந்தது. அதன் ஓரத்தில் பிரஷ்கள் சிலவற்றை பொருத்தினான். கோதுமையை போட்டான். கருவியை வேகமாக சுழற்றினான். கோதுமைகள் அதன் வேகத்தில் கருவியின் வெளிச்சுவர் ஓரம் சுழன்று அங்கிருந்த பிரஷ்களில் வேகமாக உராய்ந்தன. உமி தனியாக பிரிந்தது. வெற்றிகரமாக அலெக் நிகழ்த்தி காட்டிய இந்த சாதனையைக் கண்டு ஹெட்மேன் வியந்து போனார். அலெக்கின் முதல் கண்டுபிடிப்பு அதுதான். அலெக்கின் சொந்த ஊர் எடின்பரோ. பள்ளி மாணவனாக இருந்தபோதே சிறுவர்களிடம் நுண்கலை உணர்வை வளர்க்கும் கழகம் என்ற குழுவை ஆரம்பித்தான் அலெக். இறந்து போன உயிரினங்களை அறுத்து பகுத்து பார்ப்பதில் அலெக்குக்கு மிகவும் விருப்பம். அதை செயல் விளக்கமாக சிறுவர்களுக்கு அலெக் நடத்தி காட்டுவதும் உண்டு. ஒரு தடவை அலெக்கின் தந்தை இறந்து போன பன்றிக்குட்டி ஒன்றை அலெக்கிடம் கொடுத்தார். உடனே அலெக் தன் குழுவின் நண்பர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினான். எல்லோரும் வந்ததும் அலெக் பன்றிக்குட்டியை ஒரு மரப்பலகையில் படுக்க வைத்தான். பிறகு கத்தியை எடுத்து அதன் வயிற்று பகுதியில் ஒரு துளை போடத் தொடங்கினான். பன்றியின் வயிற்றில் அதிகமாக காற்று இருந்திருக்கும் போலும் காற்று வேகமாக அந்த துளையில் இருந்து வெளியேறும்போது பன்றி கத்துவது போல கேட்டது. பன்றி உயிருடன் இருக்கிறது என்று பயந்து அலெக் வெளியே ஓட அவனைத் தொடர்ந்து எல்லோரும் ஓடினார்கள். 20 வயதில் மிருகங்களை பேச வைக்க முடியுமா என ஆராய்ந்து பார்க்க அலெக் முடிவு செய்தான். அவனுடைய வீட்டில் ஒரு வளர்ப்பு நாய் இருந்தது. அதற்கு பிடித்த உணவை கொடுத்து தான் சொல்வதை கேட்கும் அளவுக்கு பழக்கினான். அதன் தொண்டைப்பகுதியிலும் தாடைப்பகுதியிலும் கையை வைத்து அழுத்தி சில ஒலிகளை எழுப்புமாறு செய்தான். உணவை எதிர்பார்த்து அவன் தொண்டையில் தொட்டதும் மா என்ற ஒலியை எழுப்பியது அந்த நாய். அதையே திரும்பத் திரும்பச் சொல்ல வைத்து மா மா என பேச பழக்கினான் அலெக். பிறகு அதன் நாக்கையும் தொண்டையையும் வெவ்வேறு விதமாக அழுத்தி கா என்ற ஒலியை உருவாக்க பழக்கினான். பிறகு ஹா அவ் போன்ற ஒலிகளை எழுப்ப கற்றுக்கொண்டது அந்த நாய். இவ்வாறு வெவ்வேறு இடங்களை அழுத்தி மீண்டும் மீண்டும் பழக்கியதில் ஹவ் ஆர் யூ கிராண்ட்மா என்று சொல்லத் தொடங்கியது. ஹவ் என்பது அவ்வளவு தெளிவாக இல்லாவிட்டாலும் அது என்ன சொல்கிறது என்பது புரிந்தது. உணவு கொடுத்தால், அதுவும் அதற்கு பிடித்த உணவை கொடுத்தால்தான் அது அப்படி பேசியது. மற்ற சமயங்களில் வெறும் குறைப்பு மட்டும்தான் நாயிடமிருந்து வரும். அலெக்கின் தாத்தா அலெக்சாண்டர் பெல் நல்ல நடிகர். அவர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாக தெரியும். அவருடைய மனைவி எலிசபெத். இந்த தம்பதிகளுக்கு டேவிட் சார்லஸ், அலெக்சாண்டர் மெல்வில் என்ற 2 ஆண்களும் எலிசபெத் என்ற பெண்ணும் பிறந்தார்கள். செயின்ட் ஆண்ட்ரூஸில் பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுத்தார். அவரிடம் கற்பதே ஒரு தகுதியாக கருதப்பட்டது. செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஆங்கில இலக்கணப் பள்ளியில் அவர் ஆங்கில ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். புகழ் ஏறியது. அந்த நகரை விட்டு டண்டி என்ற நகருக்கு இடம்பெயர்ந்தார். வசதிகள் பெருகின. அதே சமயத்தில் மனைவி எலிசபெத்துக்கும் அவருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டு விவாகரத்தில் முடிந்தது. வில்லியம் பெல் ஸ்காட்லாண்டை விட்டு வெளியேறி லண்டனுக்கு சென்றார். அவருடன் அவருடைய 14 வயது மகன் மெல்வில் பெல் சென்றான். லண்டனில் வில்லியம் பெல் பேராசிரியர் பெல்லாக மாறிவிட்டார். பாடம் எடுப்பது மட்டுமன்றி திக்குவாய் உள்ளவர்களுக்கும் சிகிச்சை அளித்து வெற்றிகரமாக குணப்படுத்தினார். தனது மகன் மெல்வில்லுக்கு தானே ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்தார் வில்லியம். மெல்வில்லின் உடல்நிலை மோசமானதால் கனடாவில் நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் என்ற இடத்திலிருந்த நண்பனிடம் மெல்வில்லை அனுப்பி வைத்தார் வில்லியம். 23 வயதானதும் மெல்வில் மீண்டும் லண்டனுக்கு திரும்பினார். தந்தைக்கு உதவியாக தினமும் 2-3 மணி நேரம் பேச்சுக்கலை வகுப்பை நடத்தினார். அதை பற்றிய புத்தகங்கள் அனைத்தையும் படித்தார். அவருக்கு திருப்தி தரும் வகையில் எந்த புத்தகமும் இல்லை. எனவே தானே ஆய்வில் இறங்குவது என்று முடிவு செய்தார். அந்த ஆய்வு 25 ஆண்டு காலம் தொடர்ந்தது. லண்டனுக்கு வந்த சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக எடின்பரோவுக்கு சென்றார் மெல்வில். அங்கே தன்னைவிட 10 வயது அதிகமுள்ள எலிசா சைமன்ஸ் என்ற பெண்ணை சந்தித்தார். அவருக்கு காது கேட்காது காது குழல் மூலமாகத்தான் அவரிடம் பேச முடியும். மெல்வில்லுக்கும் எலிசாவுக்கும் 19 ஜூலை 1844 அன்று எடின்பரோவில் திருமணம் நடைபெற்றது. இருவரும் எடின்பரோவிலேயே வசித்தார்கள். திருமணம் நடந்த முதலாம் ஆண்டில் வாசிப்பு கலை, தி ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்ற தலைப்பில் மெல்வில் ஒரு புத்தகம் எழுதினார். 1845 அவர்களுக்கு முதல் மகன் பிறந்தான். பெயர் மெல்வில் ஜேம்ஸ். இரண்டாவது மகன் அலெக் என்கிற அலெக்சாண்டர் 3 மார்ச் 1847 அன்று பிறந்தான். 1848 எட்வர்ட் சார்லஸ் என்ற மூன்றாவது மகன் பிறந்தான். அலெக் இயற்கையை ரசிப்பதில் மிகவும் நாட்டம் கொண்டவன். அவனுடைய பள்ளியில் அவனை இந்த வகுப்பின் இளங்கவிஞன் என்று அழைத்தார்கள். பள்ளியில் ஏதாவது விழா வந்தால் அலெக்கின் கவிதை வாசிப்பு நிச்சயம் இருக்கும். மழை அவனை வெகுவாக கவர்ந்தது. எந்த ஒலியையும் ரசித்தான். அந்த ரசனைதான் பின்னாளில் ஒலி தொடர்பான ஆய்வுகளை செய்ய தூண்டியது. 12 வயதான போது குடிசை என்ற தலைப்பில் மழையை பற்றி ஒரு பாட்டை எழுதினான். பல கவிதைகள் எழுதினான். அவற்றையெல்லாம் அவனுடைய அம்மா மிகவும் கவனமாக தொகுத்து வைத்தார். அந்த பழக்கம் அலெக்கையும் தொற்றிக்கொண்டதால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எழுதி தொகுத்து வைத்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது பின்னால் வந்தவர்களுக்கு எளிதாக இருந்தது. அலெக்கின் அம்மாவுக்கு காது கேட்காது என்றாலும் தன்னுடைய காது குழலை பியானோவின் அருகில் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக பியானோ வாசிப்பார். தன்னுடைய குழந்தைகளுக்கும் இசையை சொல்லிக் கொடுத்தார். அலெக்கின் குரல் மிக இனிமையாக